பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அறிவியல் ஒளியின் பதிப்பாளர் மற்றும் ஆசிரியர் திரு நா. சு. சிதம்பரம் அவர்கள் ஏவுகணை அறிவியல் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏவுகணை என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை உங்களுக்கு அளிப்பதற்காக இந்த ஏற்பாடு. விண்வெளி என்பது புவியின் வளிமண்டலத்திற்கு வெளியே அமைந்துள்ள பேரண்டத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு விண்கலத்தை ஏவுவதற்கு ஓர் ஏவுகணை, அதாவது ராக்கெட் என்பது தேவைப்படுகிறது. ஏவுகணை என்பதை ஏவூர்தி, ஏவுகலம் என்றும் கூறலாம். விமானங்களைப் போல் அல்லாமல் வளிமண்டலம் இல்லாத இடத்தில் ஏவுகணைகள் பறக்க முடியும். பல நிலை ஏவுகணைகள் புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விலகிச் செல்ல தேவையான வேகத்தை உருவாக்க முடியும். நியூட்டனின் மூன்றாம் விதி, ஒவ்வொரு வினைக்கும் சமமான மற்றும் எதிரான வினை உண்டு என்று கூறுகிறது. ஒரு பலூனில் காற்றை செலுத்தி உப்ப வைத்த பிறகு அதை விட்டால் பலூன் மேல் நோக்கி செல்லும், அதில் உள்ள காற்று பின்னோக்கி செல்லும். ஓர் ஏவுகணை கிட்டத்தட்ட அதே வழியில் செயல்படுகிறது. ஏவுகணை என்பது ஒரு முனையில் திறந்திருக்கும், மறுமுனையில் மூடப்பட்டிருக்கும் ஒரு நீண்ட குழாய் ஆகும். குழாயில் எரிபொருள் ஆக்சிஜனுடன் செலுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் எரிபொருளை விரைவான விகிதத்தில் எரிக்க வைக்கிறது. எரியும் எரிபொருளில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் ஏவுகணையின் பின்பகுதியிலிருந்து உள்ள முனைகளில் இருந்து வெளியேறுகின்றன. இது ஏவுகணையை அதிக வேகத்தில் முன்னோக்கி செலுத்துகிறது. இன்று நமக்கு தெரிந்த இந்த ஏவுகணைகள் முதன் முதல் சீனர்களால் உருவாக்கப்பட்டன. மங்கோலியர்களுடன் கிபி 1232 அவர்கள் துமிக்கி குண்டுகளால் இயக்கப்படும் ஏவுகணைகளை பயன்படுத்தினர். அடுத்த சில நூற்றாண்டுகளில் ஏவுகணைகளின் பயன்பாடு ஆசியாவின் பிற பகுதிகளுக்கும் ஐரோப்பாவிற்கும் பரவியது. அடுத்ததாக அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த ஹெரான் எனப்படும் ஹீரோ என்பவர் எதிர்வினை கொள்கையை மெய்ப்பிக்கிறார். கிபி முதல் நூற்றாண்டு ஏயோலோபைல் என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. ஏயோலோபைல் என்பது ஆவி வேக சுழல்மானி அல்லது எதிர்வினை சக்கரம் என்பது. அலெக்சாண்ட்ரியாவின் ஹீரோவால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நீராவி விசையாழியின் பழமையான பதிப்பாகும். ஆனால் இதன் நடைமுறை பயன்பாடு எதுவும் காணப்படவில்லை. சீனர்கள் துமிக்கி பொடிகளை பரிசோதித்ததைத் தொடர்ந்து எதிர்வினை கொள்கையின் இரண்டாவது பழமையான எதிர்வினை சக்கரம் அலெக்சாண்ட்ரியாவில் வெளிப்பட்டது. அதன் பிறகு சீனர்கள் துமிக்கி பொடியை பட்டாசுக்கு மாற்றுகிறார்கள். பின்னர் தீ அம்புகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். நெருப்பு அம்புகள் பிட்டுமின் அல்லது பிசின் போன்ற எரியக்கூடிய பாரம்பரிய பொருள்களால் செய்யப்பட்ட எரி அம்புகளாகும். சீன நாட்டுப்புற கதையின்படி 1500 வான்ஹூ என்பவர் ஏவுகணை ஒன்றினை செலுத்தும் வாகனத்தில் ஏறி செல்லும் முதல் முயற்சியை மேற்கொண்டார். இரண்டு பெரிய கிடைமட்ட மரக்கட்டைகளை எடுத்து அவற்றுக்கிடையே ஓர் இருக்கையை சூட்டி அதனை பழமையான சாதனம் ஒன்றில் கீழ் 47 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் எரியும் வகையில் அமைக்கப்பட்டு பற்ற வைக்கப்பட்ட போது அவை ஒழுங்கற்ற முறையில் எரிந்தன மற்றும் முரண்பாட்டை நகர்த்துவதற்கு பயனுள்ளதாக உந்துதலை வழங்க முடியவில்லை. அதனால் அவர் தீயில் கருகி இறந்தே போனார். அல்ஹசன் அல் ரம்மாவின் இராணுவ எழுத்துக்கள் 1255 அரேபியர்கள் போரில் துமிக்கி தூள் செலுத்தும் நெருப்பு அம்புகளை பயன்படுத்துவதை தொடங்கினர் என்பதை குறிக்கிறது. 7வது சிலுவை போரின் போது லூயிஸ் 9 பிரெஞ்சு துருப்புகளுக்கு எதிராக அராபியர்களால் துமிக்கியால் இயக்கப்படும் நெருப்பு அம்புகள் பின்னர் பயன்படுத்தப்பட்டன என நம்பப்படுகிறது. பீரங்கி மற்றும் பட்டாசுகளின் புத்தகம் 1561 பாரிஸில் யார் பெயரின்றி வெளியிடப்பட்டது. இது 3.5 அடி மற்றும் 4 அடி நீளமான ராக்கெட்டுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை விவரிக்கிறது. 1597 ஆண்டு டேனியல் பேவலோர்ட் என்பவர் பிரெஞ்சு பீரங்கிகளின் விவரங்களின் சுருக்கமான வழிமுறைகள் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். அதில் சிறிய இராணுவ ராக்கெட்டுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கான வழிமுறைகள் இருந்தன. 1630 ஹான்ஸ் பிளெட் லோரைன்ஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட வானவேடிக்கை கதை, தட் இஸ் பைரோடெக்னிக்ஸ் என்ற நூல் ராக்கெட்டுகளின் கட்டுமானத்தை விவரித்துள்ளது. 1647 நதனில் லை என்பவர் தி ஆர்ட் ஆஃப் கனரி என்ற நூலை வெளியிட்டார். இதில் மற்றொரு வகையான வானவேடிக்கை மற்றும் இராணுவ ஏவுகணைகளின் கட்டுமானம் கையாளுதல் மற்றும் இயக்க விவரங்களை அதில் எழுதியிருந்தார். 1597 ஆண்டில் டேனியல் பேவலோர்ட் என்பவர் பிரெஞ்சு பீரங்கிகளின் விவரங்களில் சுருக்கமான வழிமுறைகள் என்று எழுதி வெளியிட்ட நூலில் சிறிய இராணுவ ஏவுகலன் எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கான வழிமுறைகள் இருந்தன. 1630 ஹான்ஸ்லெட் லோரன்ஸ் என்பவர் எழுதி வெளியிட்ட வானவேடிக்கை கலை, பைரோடெக்னிக்ஸ் என்ற நூல் ஏவுகணைகளின் கட்டுமானத்தை விவரித்துள்ளது. 1650 காசிமியர்ஸ் சீமினோவிச்சால் வெளியிடப்பட்ட பீரங்கிகளின் சிறந்த கலை என்ற நூலில் பல வகையான இராணுவ ஏவுகணைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஜெர்மன் பீரங்கி கர்னல் கிறிஸ்டோப் ஃப்ரெட்ரிக் 1668 ஆண்டிலேயே 55 to 120 பவுண்டுகள் எடையுள்ள போர் ஏவுகணைகளை பரிசோதிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. 1687 ஆண்டு சர் ஐசக் நியூட்டன் ஃபிலாசபியே நேச்சுரலிஸ் பிரின்ஸ்பியா மேத்தமேட்டிகா என்ற இயற்கை தத்துவத்தின் கணித கோட்பாடுகள் என்ற நூலை வெளியிட்ட போது ஏவுகணை தத்துவங்களில் மிக நீண்ட வளர்ச்சி ஏற்பட்டது. இது உலகளாவிய இயக்க விதிகள் என்று அறியப்பட்டது. நியூட்டன் ஏவுகணையை குறிப்பாக கையாள விரும்பவில்லை என்றாலும் ஏவுகணைகளை செயல்பட வைக்கும் இயற்கை கொள்கைகளுக்கு கணித மாதிரிகளாக பயன்படுத்தினார். நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உள்ளது என்று கூறியது. ஏவுகணை உந்துவிசையின் அடிப்படை கொள்கையாகவே இது உள்ளது. இன்றும் அது எதிர்வினை உந்துதல் என்றுதான் அழைக்கப்படுகிறது. நியூட்டன் ஒரு பொருளை போதுமான அளவு வேகமாகவும் போதுமான உயரத்திலும் சுட முடிந்தால் அது விழாது, ஆனால் புவியை சுற்றி ஒரு சுற்றுப்பாதையை அடைய முடியும் என்று கருதினார். சூரியன் மற்றும் கோள்களின் ஈர்ப்பு விசைகள் ஒன்றின் சுற்றுப்பாதையை பாதிக்கிறது என்று நியூட்டன் கருதினார். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகின் அமைப்புக்கு வழிவகுத்தது. இது அறியப்பட்ட கோள்களின் சுற்றுப்பாதையில் இயற்கையான மாற்றங்களை முன்னறிவித்தது. நியூட்டனின் உலகின் அமைப்பு கோள்களின் சுற்றுப்பாதைகளில் முன்னர் விவரிக்கப்படாத இயற்கை மாறுபாடுகளை முன்னறிவித்தது. 1846 நெப்டியூன் மற்றும் 1930 புளூட்டோவின் கண்டுபிடிப்பிற்கும் இது வழிவகுத்தது. நியூட்டன் மூன்றாவது விதியின் அடிப்படையில் 1720 டச்சுக்காரரான ஜேக்கப் வில்லர் கிரேவ்சாண்டே ஓர் உள் நீராவி இயந்திரத்தால் இயக்கப்படும் ஒரு காரின் மாதிரியை உருவாக்கிய போது அது வெற்றிகரமாக மெய்ப்பிக்கப்பட்டது. நீராவி எதிர்வினையானது ஏராளமான வாகனங்களின் வடிவமைப்பு மற்றும் சோதனைக்கான ஒரு தளமாக மாறியது. அவற்றில் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. 18th century பெரும்பகுதி முழுவதும் குறிப்பாக லூயிஸ் 14 மற்றும் லூயிஸ் 15 மன்னர்களின் ஆட்சியின் போது பிரெஞ்சு ஏவுகணைகள் தயாரிப்பில் உலகை வழிநடத்தியது. 1786 ஆண்டில் இந்தியாவில் ஹைதர் அலி 1200 பேர் கொண்ட ஏவுகணை குழுவை உருவாக்கினார். அவரது மகன் திப்பு சுல்தானுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏவுகணைகளை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு விரைவில் கிடைத்தது. 1792 செரிங்காப்பட்டம் போரில் இந்திய வீரர்கள் ஆங்கிலேய துருப்புகளுக்கு எதிராக ஒரு பெரிய ஏவுகணையை ஏவினார்கள். அதைத் தொடர்ந்து 36,000 பேர் தாக்கப்பட்டனர். இந்திய ஏவுகணைகள் நவீன தரத்தின்படி பழமையானவை என்றாலும் அவற்றின் சுத்த எண்கள், ஒலி மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை ஆங்கில வீரர்களை திசை திருப்புவதில் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இரவில் ஏவுகணைகள் பெரும்பாலும் காற்றில் வெடிக்கும் நீல விளக்குகளாக காணப்பட்டன. இந்திய படைகள் இந்த வெடிக்கும் ஏவுகணைகளை ஆங்கிலேய வரிசைகளுக்கு முன்னும் பின்னும் ஏவ முடிந்ததால் அவை ஆங்கிலேயர்களை பாதுகாப்பிலிருந்து தூக்கி எறிய ஒரு மிகப்பெரிய கருவியாக இருந்தன. வெடித்து சிதறும் ஏவுகணைகளை தொடர்ந்து இராணுவ வீரர்களை நேரடியாக குறிவைத்து ஏவுகணைகள் எறியப்பட்டன. திப்பு சுல்தான் 1792 மற்றும் 1794 ஆண்டுகளில் ஆங்கில படைகளுடனான போர்களில் போர் ஏவுகணைகளை வெற்றிகரமாக பயன்படுத்தினார். இந்த ஏவுகணைகளில் சில ஆங்கிலேயரின் நெடுவரிசைகளின் முன்பக்கத்திலிருந்து பின்பக்கத்திற்கு சென்றன. அவை கடந்து செல்லும் போது காயத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தியது. கூர்மையான மூங்கில் பொதுவாக ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டது. அவை அதிக அளவு சேதத்தை உருவாக்க தரையில் குதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. 1792 இந்திய படையினரால் ஏவப்பட்ட இரண்டு ஏவுகணைகள் லண்டனில் உள்ள ராயல் பீரங்கி அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணைகளில் ஒன்று 10 அங்குல நீளமுள்ள 2.3 அங்குல அகலமுள்ள இரும்பு பொருளால் ஆனது. இது 40 அங்குல நீளமுள்ள உலோக வாளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ஏவுகணையில் 7.8 அங்குல நீளமும் 1.5 அங்குல அகலமும் கொண்ட 6.3 அங்குல நீளமுள்ள குச்சியில் தோல் கீற்றுகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏவுகணையும் அதிகபட்ச வரம்பு 900 மீட்டர் என்று கருதப்பட்டது. மேலும் 1792 ஆண்டில் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகள் ஓர் ஏவுகணை 3 பேரை கொன்றது மற்றும் 4 பேர் காயமடைந்தனர் என்பதை குறிக்கிறது. 1799 செரிங்காப்பட்ட போரின் போது இந்திய படைகள் மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏவுகளை பயன்படுத்தினாலும் ஆங்கிலேயர்கள் இவற்றை புரிந்து கொண்டு அவற்றை செம்மைப்படுத்தவும் போர்க்கால ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தவும் வாய்ப்பை பயன்படுத்தினர். உல்விக் அர்சனல் என்பவருடைய ஆய்வகத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கிய வில்லியம் காங்கிரேவ் என்பவரின் பணி ஏவுகணை வளர்ச்சிக்கு காரணமாக விளங்கியது. எசக்கின் வால்தம் அபே என்ற இடத்திற்கு அருகில் ஏவுகணைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. 1805 ஆண்டில் ராயல் ஆர்சனலில் திட எரிபொருள் ஏவுகணைகளை காங்கிரேவ் முதன் முதலில் மெய்ப்பித்தார். நெப்போலியன் போர்களில் எஞ்சிய பகுதிகளுக்கு காங்கிரீவ் ஏவுகணைகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன. 18, 24, 32, 42, 100 அல்லது 300 பவுண்டுகள் எடையுள்ள பல்வேறு ஏவுகணைகள் விரைவில் காங்கிரீவ் ஏவுகணைகள் என்று அறியப்பட்டன. காங்கிரீவ் பாராசூட் எனப்படும் வான்குடை மிதவைகளை சுமந்து செல்லும் கிளறொளி ஏவுகணைகளையும் அறிமுகப்படுத்தினார். இவை இரவில் போர்க்களங்களை ஒளிரச் செய்ய உதவின. 1806 ஆண்டில் 2000 மேற்பட்ட காங்கிரீவ் ஏவுகணைகள் பவுலாஞ்ச் நகருக்கு எதிராக ஏவப்பட்டன. இந்த ஏவுகணைகள் பிரெஞ்சுக்காரர்களை அதிர்ச்சி உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. 1807 ஆண்டில் கோப்பன்ஹேகன் என்ற இடத்தில 25,000 காங்கிரீவ் ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் ஏற்பட்ட தீ கடுமையாக அந்த நகரம் சேதமடைந்தது. 1807 ஆண்டு காங்கிரீவ் வகை ஏவுகணையின் முதல் அமைதியான பயன்பாடு உருவானது. ஆங்கிலேயரான ஹென்றி ட்ரெங்க்ரூஸ் ஒரு சிறிய ஏவுகணையில் ஒளியற்றை ஒன்றை பொருத்தி பின்னர் ஒரு கப்பலின் மீது ஏவுகணையை செலுத்தும் நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். காங்கிரீவ் ஏவுகணைகள் ஏவுகணைகளின் சிவப்பு கண்ணை கூசும் தன்மையை உருவாக்குகின்றன. பல நாடுகள் ஏவுகணை படைகளை உருவாக்கின. இராணுவ பொறியாளர்களான அலெக்சாண்டர் சாசியாக்கோ மற்றும் கான்ஸ்டான்டினோ ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் 1817 ஆண்டு தொடங்கி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்பர்க்கில் இராணுவ ஏவுகணைகள் சோதனை செய்யப்பட்டன. பின்னர் ஏவுகணைகள் சிறப்பு படைப்பணியால் சேவையில் வைக்கப்பட்டன. 1818 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் அதிகாரபூர்வ ஆங்கிலேய இராணுவ ஏவுகணை படைப்பிரிவை உருவாக்கி பராமரித்தனர். ஆஸ்திரிய இராணுவம் அதே ஆண்டு இதை பின்பற்றி வீனரிச் நியூஸ்டாட்டில் அமைந்துள்ள ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி தங்கள் சொந்த ஏவுகணை படைப்பிரிவை உருவாக்கியது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகளிடையே புகழ்பெற்று விளங்கிய ஏவுகணை தொழில்நுட்பம் ரஷ்ய விஞ்ஞானிகளை தீவிரமாக சிந்திக்க வைத்தது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தாக்குதல் ஏவுகணையை மேம்படுத்துவதில் தங்களது சிந்தனையை செலுத்தி கொண்டிருக்க ரஷ்ய விஞ்ஞானி அவர்களிடமிருந்து வேறுபட்டு விண்வெளி பயணம் மேற்கொள்ள தேவையான ஏவுகணைகளை வடிவமைப்பதில் தங்களது சிந்தனையை செலுத்தி கொண்டிருந்தனர். இந்நிலையில் விண்வெளியின் தந்தை என்றழைக்கப்படும் ருஷிய அறிவியல் அறிஞர் கான்ஸ்டான்டின் சியோல்கோஸ்கி என்பவர் 1903 எதிர்வினை கருவிகள் மூலம் அண்டவெளி ஆய்வு என்ற தலைப்பில் சிறந்த கட்டுரை ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர் திட எரிபொருளை விட திரவ எரிபொருள்தான் ஓர் ஏவுகணைக்கு அதிகப்படியான உந்து விசையை தரும் என்றும், அப்படிப்பட்ட ஏவுகணைகள் மூலமாகத்தான் நாம் விண்வெளி பயணம் மேற்கொள்ள இயலும் என்றார். மேலும் ஏவுகணையின் உயர் அதிக வேகம் என்பது ஒரு வினாடியில் ஏவுகலன் எரிபொருள் எரித்து வெளியேற்றும் வாயுக்களின் திசைவேகம் மற்றும் ஏவுகலனின் எடை ஆகியவற்றை சார்ந்து இருக்கும் என்பதையும் தெரிவித்தார். இது சியோல்கோஸ்கி ஏவுகணை சமன்பாடு என்று அழைக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் வளிமண்டலத்தை தாண்டி செல்லும் ஏவுகலன் தயாரிப்பு பற்றிய ஆய்வுகள் விரைவை அடைய ஆரம்பித்தன. சியால்லோஸ்கியின் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் கோட்டர் என்பவர் உலகிலேயே முதன் முதலாக திரவபொறி எரிபொருள் இயங்கும் வகையில் ஏவுகலனை 1926 தயாரித்து வெற்றி கண்டார். இந்த ஏவுகணை அதிகபட்சமாக 26 கிலோமீட்டர் உயரம் வரை மணிக்கு 895 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாய்ந்து சென்றது. அடால்ஃப் ஹிட்லர் பெர்லினில் ஏற்படுத்திய ஆய்வு மையத்தில் ஜோஹன்ஸ் விங்க்லர் என்பவர் தலைமையேற்றார். இதில் ஏவுகணை தயாரிப்பில் பொறுப்பேற்ற வெர்னர் வான் பிரவுன் 1932 70 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கும் A4 என்ற ஏவுகணையை தயாரிப்பதில் வெற்றி கண்டார். வெர்னரின் நேரடி மேற்பார்வையில் இயங்கிய வல்லுநர்கள் குழு தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு திரவ எரிபொருளை கொண்டு இயங்கும் விண்ணை பிளந்து செல்லும் உலகின் முதல் பெரிய ஏவுகணையை தயாரித்து 1942 பால்டிக் கடலுக்கு அருகேயுள்ள பீனேமுண்டே என்ற இடத்திலிருந்து ஏவியது. 3.56 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஏவுகணை 1000 கிலோ எரிபொருளை சுமந்து கொண்டு மணிக்கு 2880 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 320 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தரைமட்டமாக்கும் திறன் கொண்டதாக இருந்தது. ஜெர்மனியில் வீட்டூ ரக ஏவுகணைகளின் உற்பத்தி மின்னல் வேகத்தில் தொடங்கியது. 2nd World War இங்கிலாந்தின் மீதும் பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் மீதும் ஏவி தாக்கப்பட்டது. 1000கணக்கில் இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஜெர்மனியில் மிகப்பெரிய ஏவுகணைகளைக் கண்டு உலக நாடுகள் அச்சத்துடன் பார்த்தனர். 2nd World ஜெர்மன் தோல்வியடைந்ததும் ஏவுகணை தயாரிப்பிற்கு காரணமான வெர்னரையும் அவருடைய பிற வல்லுநர்களையும் கைது செய்து அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் கடத்தி சென்றனர். இரு நாடுகளும் தங்கள் நாட்டிற்கு தேவையான ஏவுகணைகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக இயங்கினர். 1957 அக்டோபர் 4 தான் தயாரித்த R7 என்கிற ஏவூர்தி மூலம் ஸ்புட்னிக் 1 என்ற பெயரிடப்பட்ட உலகின் முதல் செயற்கைக்கோளை விண்வெளியில் நிலைநிறுத்தியது. சரியாக 30 இடைவெளியில் நவம்பர் 3 ஸ்புட்னிக் 2 என்ற மற்றொரு செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் விண்வெளியில் நிலைநிறுத்தியது. இந்த விண்கலத்துக்கு லைகா என்ற நாயையும் அந்த செயற்கைக்கோளுக்கு அனுப்பி வைத்தது. இதைத் தொடர்ந்து வெர்னர் தலைமையிலான வல்லுநர் குழு அமெரிக்காவின் முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் என்பதை 1958 ஜனவரி 1 விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளி போட்டியை உறுதி செய்தன. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாடும் ஏவுகணைகளை தற்போது தயாரித்து வருகின்றன. இந்தியாவும் இஸ்ரோ என்ற அமைப்பை நிறுவி ஏவுகணைகளை தயாரித்து வருகின்றன. அதற்காக ஏவுதளமாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா என்ற ஊரில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் உள்ளது. இந்த ஏவுகணைகளை ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளை அச்சுறுத்துவதற்காகவும், அதே சமயத்தில் தகவல் தொடர்பு, கல்வி, வேளாண் முன்னேற்றம் போன்று பல்வேறு நலன்களுக்கான செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தவும் பயன்படுத்துகின்றன. நல்ல செய்திகள் தொடரட்டும். நன்றி.
நேர்களே, இதுவரை அறிவியல் ஒளியின் பதிப்பாளர் மற்றும் ஆசிரியர் திரு நா சு சிதம்பரம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.